Heavenly Father, we pray that you will give us wisdom as we seek to answer these questions.
பரலோகப்பிதாவே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முற்படும் பொழுது உம்முடைய உதவியை ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
We pray your name will be glorified through us.
ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We ask in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
There are many questions here and a number of them are related to a few subjects.
இங்கே பல கேள்விகள் வந்திருக்கிறது. அந்த பல கேள்விகள் ஒரு சில தலைப்புகளுக்கு கீழாக அமைந்திருக்கிறது.
And they are all very relevant to young people.
அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாமே வாலிபர்களுக்கு மிகவும் பொருத்தமான கேள்விகளாய் இருக்கிறது.
There are some questions about finding God's will.
இதிலே உள்ள சில கேள்விகள் தேவ சித்தத்தை அறிவது எப்படி நான் அதை அறிந்து கொள்வது என்று ஒரு சில கேள்வி இருக்கிறது.
Now there is a book there in the bookshop called Finding God's Will.
தேவ சித்தத்தை அறியணுமே என்கிற தலைப்பிலே புத்தக சாலையிலே ஒரு புத்தகம் தமிழிலேயும் இருக்கிறது, ஆங்கிலத்திலேயும் இருக்கிறது.
But briefly I will say that the first way to find God's will is by reading the Bible.
ஆனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு முதலாவது வழி வேத வசனத்தை வாசிப்பதாகும்.
But the Bible won't tell you which job to take or whom to marry.
ஆனால் வேதம் எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது, யாரை திருமணம் செய்வது என்பதை கூறாது.
But the Bible will tell you how to please God.
ஆனால் தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்பதை வேதம் சொல்கிறது.
And as you seek to please God in your life, God will guide you in many ways.
நீங்கள்
the right job and the right person.
தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் உங்களை அவருடைய சித்தத்திலே வழிநடத்துவார். எந்த வேலையிலே சேர வேண்டும், எந்த நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் வழிநடத்துவார்.
He can guide you by closing certain doors, opening certain doors.
சில கதவுகளை மூடியும் சில கதவுகளை திறந்தும் அவர் உங்களை வழிநடத்துவார்.
If you are seeking to please God, then certain doors will open for you and certain doors will close.
நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழும் பொழுது ஒரு சில கதவுகள் உங்களுக்கு என்று அடைக்கப்படும், ஒரு சில கதவுகள் உங்களுக்கு என்று திறக்கப்படும்.
You don't have to get discouraged when certain doors are closed.
சில கதவுகள் மூடப்படும் பொழுது நீங்கள் அதிரியப்பட சோர்வடைய தேவையில்லை.
All you must see is whether you are seeking to please God.
ஆனால் நீங்கள் செய்வதெல்லாம் நான் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கிறேனா, தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறேனா என்பதை மாத்திரம் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
God is in control of our circumstances.
நம்முடைய சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகிறவர் தேவன்.
And then if you have a godly older brother who loves you, then that is a great blessing to go and consult him for advice.
உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல மூப்பர் உங்களுக்கு இருப்பாரே ஆனால், அல்லது மூத்த சகோதரர் யாராவது இருப்பார்களே ஆனால், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் அவர்களை அணுகி ஆலோசனை பெறலாம்.
If you don't have confidence in the brother in your own church, then you must seek advice from some brother in some other place.
உங்களை சொந்த ஸ்தலத்தில் உள்ள மூப்பர் இடத்திலே அல்லது சகோதரர்கள் இடத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வேறு இடத்திலே உள்ள மூப்பர்களையோ சகோதரர்களை தொடர்பு கொள்ளலாம்.
That's also possible because some elders may not be so mature.
என்றால் சில மூப்பர்கள் அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள், அந்த சாத்தியங்களும் உண்டு.
You can seek counsel from some other brothers, some in some other place.
ஆகவே வேறு இடங்களிலே உள்ள சில சகோதரர்கள் இடத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே ஆலோசனை பெறலாம்.
And also the ultimately God will guide you by peace in your spirit.
அதற்கு மேலாக உங்கள் உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொடுத்து தேவன் உங்களை வழிநடத்துவார்.
In Romans 8 verse 6.
ரோமர் 8 அதிகாரம் 6 வசனத்திலே
it says the mind set on the spirit is life and peace.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லது ஆவிக்குரிய காரியங்களிலே பதிக்கப்பட்ட மனதிற்கு சமாதானம் ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம்.
That means how to know whether your mind is in line with the Holy Spirit.
உங்களுடைய மனது பரிசுத்த ஆவியானுடைய சிந்தையோடு கூட ஒத்து போய் இருக்கிறது என்று எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்?
You will have peace in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் காணப்படும்.
As you pray concerning a marriage.
நீங்கள் திருமணத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது
concerning a particular person.
குறிப்பிட்ட நபரை திருமணம் செய்வதா வேண்டாமா என்று
concerning a job.
அல்லது இந்த வேலையிலே சேருவதா வேண்டாமா?
You will have peace in your heart or you will have some disturbance in your heart.
ஒன்று உங்கள் உள்ளத்திலே ஒரு சமாதானம் இருக்கும், இல்லாவிட்டால் உங்கள் உள்ளத்திலே இளைப்பாறுதல் என்ற ஒரு தன்மை சலனம் காணப்படும்.
If you have a disturbance that may indicate it's not God's will.
ஒருவேளை சலனம் காணப்பட்டால், ஒரு இளைப்பாறுதலற்ற தன்மை காணப்பட்டால் அது தேவ சித்தமாய் இல்லாமல் இருக்கலாம்.
If you have peace then you know it's God's will.
அப்படி சமாதானம் இருக்குமேயானால் அது தேவ சித்தம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
I want to say concerning marriage.
திருமணத்தை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
Sometimes this disturbance is not because that person is not the right person.
அந்த நபர் சரியான நபர் இல்லை என்பதனாலே ஒரு இளைப்பாறுதலற்ற தன்மை ஏற்படுவதில்லை. சில சமயங்களிலே
some young people have a general fear of getting married.
சில இளைஞர்களுக்கு அல்லது வாலிப வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் என்றாலே ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது.
Oh, that my whole life will change and they're afraid.
திருமணமாகிவிட்டால் முழு வாழ்க்கை பாணியும் மாறிவிடுமோ என்ற ஒரு பயம்.
That fear is not from God.
அந்த பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
That is just a human fear that I have to leave my home and go to some other home. I don't know what my life will be like.
திருமணமாகிவிட்டால் என்னுடைய அப்பா அம்மா வீட்டையெல்லாம் விட்டுவிட்டு நான் வேற எங்கேயோ போக வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்றால் எனக்கு தெரியவில்லை என்று மனுஷிக பயம்.
You must distinguish between that fear and the disturbance that comes when you think of a particular person, you're not very happy to marry that person.
ஆகவே இந்த பயத்திற்கும் வேற ஒரு நபரை திருமணம் செய்ய நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு இளைப்பாறுதலற்ற தன்மைக்கும் வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Then there are a lot of questions concerning sex, love and marriage.
திருமணம் பாலுறவு என்கிற சம்பந்தம் என்கிற தலைப்புகளிலே பல கேள்விகள் வந்திருக்கிறது.
That also there is a book there.
இதற்கும் கூட ஒரு புத்தகம் இருக்கிறது.
It's in Tamil.
பாலிய உறவும் திருமணமும் என்கிற ஒரு தலைப்பு கொண்ட தமிழ் புத்தகம் புத்தக சாலையில் இருக்கிறது.
See, because of the tremendous power of cinema and television today.
இன்றைக்கு காணப்படுகிற சினிமா டிவியினுடைய அதி பெருமையான வல்லமையான சக்தியினாலே பாதிப்பினாலே
even if you don't see all that yourself, all the people you are mixing with in the world, their mind is affected by that.
நீங்களாகவே அந்த டிவி சினிமாவை பார்க்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் கலந்து உறவாடுகிற மக்கள் இடத்திலே அப்படிப்பட்ட அந்த ஆவி ஏற்கனவே அவர்களிடத்திலே புகுந்து விட்டது.
And I want to tell you that that is a very immoral spirit.
இப்படி ஒழுக்க கேடு உள்ளதான ஒரு ஆவி அங்கே காணப்படுகிறது.
And that is leading a lot of young people into sin and away from God in these days.
இப்படிப்பட்டதான ஆவியானது ஒழுக்க கேடு ஆவியானது அநேக தேவ பிள்ளைகளை பாவத்திலே வழி நடத்துகிறது, தேவனை விட்டு விலகி போகிற அனுபவத்துக்குள்ளே வழி நடத்துகிறது.
I think it's leading them to some very unhappy marriages.
இப்படிப்பட்ட காரியங்கள் சந்தோஷமற்ற திருமண வாழ்க்கையிலே முடிவடைகிறது.
They think that if they choose themselves because they've fallen in love with somebody, that is the best marriage.
யாரோ ஒருவரை ஒருவரிடத்திலே காதல் கொள்ளுவதனாலே அவர்தான் வாழ்க்கை துணை என்று எண்ணி தவறாக எண்ணி அவர்கள் சந்தோஷமற்ற ஒரு திருமண வாழ்வில் முடிவெடுக்கிறார்கள்.
See, human love is very different from God's love.
மனுஷிக அன்பு தெய்வீக அன்பை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானது.
You must know that.
நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
God created sex and he has created love and he is the one who planned marriage.
தேவன் பாலியலை உருவாக்கினவர் தேவன் தான். திருமணத்தையும் அவர்தான் தீர்மானித்திருக்கிறார், அன்பையும் அவர்தான்.
We must understand what God's plan is in all these things.
ஆகவே இப்படிப்பட்ட இந்த காரியங்களிலே தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
So let me tell you first of all about love.
ஆகவே முதலாவதாக இந்த அன்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
There is human love and God's love.
மனுஷிக அன்பு என்று ஒன்று உண்டு, தெய்வீக அன்பு என்று ஒன்று உண்டு.
And there is a very big difference between the two.
இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
What is normally seen in the cinema, a boy and girl say they love one another, that is not God's love.
சினிமாவிலே பார்க்கிறதும் அநேக பையன்கள் பெண்களை விரும்புவது, பெண்கள் பையன்களை விரும்புவது, காதல், இவைகளெல்லாம் தெய்வீக அன்பு அல்ல.
The closest to the love of God that you can see on this earth is the love of a mother for a newborn child.
தெய்வீக அன்பை இந்த உலகத்திலே காண வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பு ஒப்பாக அதை சொல்லலாம்.
Now you know there is a lot of difference between the love of a mother for a child and this cinema type of love.
சினிமாவிலே சித்தரிக்கக்கூடிய காதலுக்கும் ஒரு தாய் தன் குழந்தையை நேசிக்கிற அந்த நேசத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
That mother's love for a child is pure love.
அந்த குழந்தைக்கு மீது இருக்கக்கூடிய தாயினுடைய அன்பு சுத்தமான அன்பு.
Why?
ஏன்?
Because the mother is not seeking anything for herself.
ஒரு தாய் தனக்கானதை அங்கே தேடுவதில்லை.
What is it that makes love corrupt?
ஒரு அன்பை கெடுக்கிறது எது? அல்லது ஒரு அன்பை தீட்டுப்படுத்துகிறது எது?
That is when you seek your own.
உங்களுக்கானதை அல்லது உனக்கானதை நீங்க தேடும் பொழுது அந்த அன்பு கரைபடுகிறது.
Then I call it love. That's not love.
அப்படி தனக்கானதை தேடி அது அன்பு என்று சொன்னால் அது அன்பு அல்ல.
That is human love.
அது மனுஷிக அன்பு.
When a boy says to a girl, I love you so much.
ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால்
he is not seeking her good.
அவளுடைய நன்மையை இவன் தேடுவதில்லை.
He is thinking, what can I get from her?
அவளிடத்திலிருந்து நான் என்ன பெற முடியும் என்பதையே அவன் தேடிக்கொண்டிருக்கிறான்.
He wants something for himself to make himself happy.
தன்னை சந்தோஷப்படுத்த முடியாய், தன்னை திருப்திப்படுத்த முடியாய், ஏதோ ஒன்று அவளிடத்திலிருந்து இவனுக்கு தேவைப்படுது.
And he says, I love you.
அவன், நான் உன்னை உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன், காதலிக்கிறேன் என்று சொன்னால்
it's a lie.
அது ஒரு பொய்.
Because what he should really say is, I love myself, so I want you.
அவன் உண்மையிலே என்ன சொல்ல வேண்டும், நான் என்னை நேசிக்கிறேன், என்னிலே எனக்கான தேடுகிறேன், ஆகவே நீ எனக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
And I want you, so I love myself. That is what the real truth is.
எனக்கு நீ தேவை, ஏனென்றால் நான் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். இதுதான் உண்மை.
You can make me happy.
நீ என்னை சந்தோஷப்படுத்த முடியும்.
Instead of speaking the truth like that,
இப்படி உண்மையை பேசுவதை காட்டிலும்,
see, I love you so much.
நான் எவ்வளவாய் காதலிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம்,
so don't be deceived by that.
இப்படி சொல்வதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள்.
And when a girl says that to a man also, it is the same thing.
அதே போல ஒரு பெண் ஒரு பையனை பார்த்து சொன்னாலும் அதே போலதான் சொல்லுங்க.
I want you because you'll make me happy.
நீ எனக்கு தேவை என்று சொல்ல நீ தான் என்னை சந்தோஷப்படுத்துவாய்.
Think of a mother telling a child,
ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து
சொல்றாங்க, I love you.
என் மகன், என் குழந்தையே, நான் உன்னை நேசிக்கிறேன்.
The mother doesn't want anything from that child.
அந்த குழந்தையிலிருந்து தாய்க்கு ஒன்றுமே தேவையில்லை.
The mother is willing to sacrifice, die, do anything for that child.
அந்த தாயானவள் தன்னுடைய குழந்தைக்காக எவ்வளவோ தியாகம் செய்கிறாள், மரிக்கும் ஆயத்தமாயிருக்கிறாள்.
Think of your own mothers, how they brought you up.
உங்கள் சொந்த அம்மாவை அம்மா அம்மார்களை நினைத்து எண்ணி பாருங்கள், எவ்வளவு தியாகம் செய்து உங்களை வளர்த்திருக்கிறார்கள்.
The purest love that you have experienced is the way your mother loved you.
நீங்கள் அனுபவித்த சுத்தமான அன்பு உங்களுடைய தாயின் அன்புதான்.
She sacrificed everything for you when you were a child.
நீ ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது எவ்வளவோ காரியங்களை உங்களுடைய தாய் தியாகம் செய்திருக்கிறார்.
Took care of you, sat up with you when you were sick.
வியாதிப்பட்ட பொழுது கண்விழித்து தூங்காமல் பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்திருக்கிறாள்.
Washed you and cleaned you when you were dirty.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் அசுத்தம் செய்யும் பொழுது உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பராமரித்திருக்கிறார்கள்.
You can never see such love in the world.
இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அன்பை நாம் பார்க்க முடியாது.
Your the boy who says he loves you or the girl who says he loves you, this is not that type of love.
ஒரு பையனை பார்த்து பெண் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால், அந்த பெண்ணை பார்த்து ஒரு பையன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால், அது அப்படிப்பட்ட அன்பு அல்ல.
The boy usually wants that girl's body.
பையனுக்கு பிரதானமாக தேவையெல்லாம் அந்த பெண்ணுடைய சரீரம் தான் வேண்டும்.
And the girl wants that boy's money.
பெண்ணுக்கு தேவையானதெல்லாம் அந்த பையனுடைய பணம்.
That is how usually this so called love is.
இப்பொழுது காதல் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது.
Now it is God who has created an attraction between boy and girl. There's nothing wrong in that.
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளதான அந்த கவர்ச்சியை தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார், அதிலே தவறு ஒன்றுமில்லை.
And the purpose is that it will lead to marriage.
அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கவர்ச்சி திருமணத்திலே இருக்க வேண்டும், முடிய வேண்டும் என்று.
But I'll tell you, if you want a happy marriage,
உங்களுக்கு சந்தோஷமுள்ள ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால்,
you must say, Lord, I want to marry a girl through whom I can glorify your name.
ஆண்டவரே, யார் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு தேவை என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும்.
Your sisters must say, I want to marry a boy through whom I can glorify your name.
அதே போல சகோதரிகளும், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக ஆண்டவரே, நான் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நபர் எனக்கு காட்டுங்கள். இதுதான் உங்களுடைய லக்காக இருக்குமானால்
God can guide you.
தேவன் உங்களை வழிநடத்த முடியும்.
And I'll tell you, it is better to be single than to marry the wrong person.
தவறான நபரை திருமணம் செய்வதை பார்க்கலாம், தன்னந்தனியாக இருந்து விடுவது எவ்வளவோ நல்லது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
There are many sisters who are single and who are very happy.
அநேக சகோதரிகள் திருமணமாகாமல் தனியா இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
And there are other married people who are very unhappy.
அதே சமயத்தில் திருமணமானவர்கள் இருக்கிறார்கள், சந்தோஷமே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
So you must seek the will of God in your life.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நீங்கள் தேட வேண்டும்.
And don't be deceived by this talk about love.
ஆகவே இந்த அன்பு காதல் என்பதை பற்றிலாம் நீங்கள் நம்பி ஏமாந்து போய்விட வேண்டாம்.
Why does God allow this attraction and desire to come within us even when you are 12, 13 years old?
12, 13 வயது ஆகும் பொழுதே ஏன் எதிர்பாளரோடு கூட ஒரு ஈர்ப்பை தேவன் உண்டாக்கி இருக்கிறார்?
I've thought about that.
நான் அதை குறித்து எண்ணி பார்த்தேன்.
We can't get married. I mean, a girl won't get married till she's about 20 or 21.
ஒரு பெண்ணுக்கு 20 21 வயது ஆவதற்கு முன்பதாக திருமணம் செய்ய முடியாது.
She can find an attraction towards a boy even when she's
12 or 13 years old.
ஆனால் 12-13 வயது தான் ஆகிறது. அப்பொழுதிருந்தே அந்த ஒரு ஈர்ப்பு உள்ளத்திலே ஏற்பட ஆரம்பித்து
boy may not get married till he's 27 or 30 years old.
ஒரு பையனுக்கு 27-30 வயது ஆகும் வரை திருமணம் ஆவதில்லை.
But he also finds an attraction to the opposite sex when he's 12 or 13 years old.
ஆனால் அந்த பையனுக்கு 12-13 வயது ஆகும் பொழுதே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது.
Why didn't God allow this desire to come only when you're 25 or something like that?
ஏன் அந்த ஈர்ப்பு 25 வயதானதுக்கு பிறகு வருவதற்கு தேவன் அனுமதித்திருந்திருக்க கூடாது?
Why does he allow this desire to start when at such a young age when we have got still 10-12 years to get married?
இன்னும் திருமணம் ஆவதற்கு 10-12 வருடங்கள் இருக்கிறது. ஏன் அதற்கு முன்பதாகவே தேவன் அந்த ஈர்ப்பை உள்ளத்திலே அந்த ஈர்ப்பை அல்லது ஆசையை உண்டாக்க வேண்டும்?
God could have made our body in such a way that we don't get that attraction till we are 25.
25 வயது ஆகும் வரை அந்த ஆசையை வராதபடிக்கு தேவன் நம்முடைய உடல் அமைப்பை அப்படி உண்டாக்கி இருந்திருக்கலாமே.
Like small children 3-4 years old, they don't have sexual attraction.
3-4 வயது பிள்ளைகளை பாருங்கள், அவர்களுக்கு இந்த பாலுணர்வு ஈர்ப்பு இருப்பதில்லை.
God could have kept us like that till we are 25.
அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணர்வு போலவே நாம் 25 வயது ஆகும் வரை தேவன் அப்படியே வைத்திருந்திருக்கலாமே.
But God has allowed us for 10 years at least, 10-15 years before we get married, we have this desire in our heart.
திருமணம் ஆவதற்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் அந்த ஆசையை உள்ளத்திலே வைத்து விட்டார்.
There is a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
Because God wants us to conquer that.
நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Before we get married.
திருமணம் ஆவதற்கு முன்பதாக அதை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
Otherwise, even after you get married, you will still be tempted by other men and women.
இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? திருமணமான பிறகும் கூட மற்ற பெண்களாலே அல்லது மற்ற ஆண்களாலே ஈர்க்கப்படுவார்கள்.
There are so many married people who are always being tempted by others.
சில திருமணமானவர்கள் மற்றவர்களால் இன்னுமாய் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
So many married people fall into sin with others.
அநேக திருமணமானவர்கள் கூட மற்றவர்களோடு கூட இந்த பாலுணர்வு பாவத்திலே விழுகிறார்கள்.
Because they did not conquer this desire before they got married.
அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பதாக இந்த விருப்பத்தை மேற்கொள்ளவில்லை.
You cannot kill this desire because God has created it.
தேவனே அந்த விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறபடினாலே நீங்கள் அதை கொல்ல முடியாது.
But every desire that we have in our body, we must be master of.
ஆனால் நம்முடைய சரீரத்திலே ஏற்படுகிற ஒவ்வொரு ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நாம் தான் எஜமான்களாக இருக்க வேண்டும்.
For example, we have a desire for food.
உதாரணமாக சாப்பிடுவதற்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது.
There's nothing wrong with that.
அதிலே எந்த தவறும் இல்லை.
But supposing you don't control this desire.
இந்த விருப்பத்தை நீங்கள் அடக்கி ஆளாவிட்டால்,
then if you go into a bakery or something, you'll start eating all the food there without paying for it.
நீங்கள் ஒரு பேக்கரிக்கு போனால் அங்கே பார்க்கும்போது வெறிப்பிடித்தவனை போல எல்லாத்தையும் பாட்டில் எல்லாம் திறந்து அதையும் சாப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். காசு கொடுக்காமல்
அல்லது
யாருமே பார்க்காத போது திருடி சாப்பிட்டு விடுவீர்கள்.
So the desire for food is good, but to steal is not good.
ஆகவே சாப்பாட்டின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் நல்லதுதான், ஆனால் திருடி சாப்பிடுவது நல்லதல்ல.
How many of you will go to one bakery and steal one cake when the man is not looking?
எத்தனை பேர் பேக்கரிக்கு போய் அந்த பேக்கரி ஆள் உங்களை பார்க்காமல் இருக்கும்போது நைசா ஒரு கேக்கை திருடி சாப்பிடுவீர்கள்?
Will you do it?
நீங்க செய்வீர்களா?
I hope not.
செய்ய மாட்டேன் தான் நான் நம்புகிறேன்.
How many of you will go to a fruit shop and steal some fruit when the person is not looking?
எத்தனை பேர் பழக்கடைக்கு போய் அந்த ஆள் எங்கடா அப்பா அந்த பக்கம் பார்க்கறான் பார்த்து நைசா ஒரு பழத்தை திருடிட்டு வந்துருவீங்க?
You may like it, but if you don't have the money, you may like it very much, but
ஒரு பழக்கடைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கிறது, ஆனால் காசு இல்லை.
There's nothing wrong with the desire.
ஆசை இருப்பதிலே தவறு இல்லை.
But you see, I don't have the money to buy that.
இப்பொழுது இதை வாங்குவதற்கு எனக்கு பணம் இல்லை என்று சொல்கிறீர்கள்.
And you deny yourself.
ஆகவே உங்களை நீங்களே வெறுக்கிறீர்கள்.
See, my parents are not so rich.
என்னுடைய அப்பா அம்மா அவ்வளவு பணக்காரர்கள் அல்ல.
They can't buy all this fruit and all these cakes and all ice cream and all that.
இந்த ஐஸ்கிரீம் எல்லாவற்றையும் வாங்குவதற்கு, இந்த பழங்கள் எல்லாவற்றையும் வாங்குவதற்கு, இந்த கேக்குகள் எல்லாம் வாங்குவதற்கு எங்க அப்பா அவ்வளவு பணக்காரர்கள்
அல்ல. I have a desire for it.
ஆனால் அதன் மேல் ஆசை இருக்கத்தான் செய்கிறது.
But I have to conquer that desire.
ஆனால் அந்த ஆசையை நான் மேற்கொள்ள வேண்டும்.
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
Those who conquer the desire are much better people than those whose parents are so rich that they can buy everything for them.
இந்த அப்படி விருப்பம் இருந்து ஆசை இருந்து அதை மேற்கொள்ளுகிறவர்கள் அவங்க அப்பா அம்மா பணக்காரா இருந்து அவர் மேற்கொள்ளாதவர்களை காட்டிலும் இவர்கள் பாக்கியவான்கள்.
That's why you very often find the children of poor people have got better character than children of rich people.
ஆகவே தான் பணக்கார வீட்டு பிள்ளைகளை காட்டிலும் ஏழை வீட்டு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நல்ல தன்மை உள்ளவர்களாய், குணாதிசயம் உள்ளவர்களாய், பண்புள்ளவர்களாய் இருப்பார்கள்.
I've seen that.
நான் அதை பார்த்திருக்கிறேன்.
Children of poor people are very hard working. Children of rich parents are very lazy.
பணக்கார வீட்டு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா சோம்பேறியா இருப்பாங்க. ஏழை வீட்டு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நல்ல கடினமா உழைக்கிறவர்களா இருப்பாங்க.
Because in the rich people's homes there are so many servants to do all the jobs.
பணக்கார வீட்டுல பாத்தீங்கன்னா பல வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் இருப்பாங்க, எந்த வேலைனாலும் கொடுத்ததுக்கெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க.
Don't think that if your parents have got a lot of money, those whose parents have got a lot of money, they are very fortunate. They are not fortunate.
ஆகவே அப்பா வீட்டுல நிறைய பணம் இருக்கு, அப்பா பெரிய பணக்காரன் நினைச்சு நான் அதிர்ஷ்டசாலி நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க அதிர்ஷ்டசாலி இல்லை.
If your parents don't have money to buy everything for you, you are really fortunate.
நீங்கள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு உங்கள் அப்பாவுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி.
Then you have desires and you cannot buy them.
இப்பொழுது உங்களுக்கு இருக்க வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் வாங்க முடியவில்லை.
I remember once when one of my boys wanted some special type of sport shoes.
என்னுடைய ஒரு பையனுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்போர்ட் ஷூ வாங்க வேண்டும் என்று
விரும்பினார். I said, I don't have the money to buy all that for you.
உனக்கு அதை வாங்குவதற்கு என்ற பணம் இல்லை என்று சொன்னேன்.
So he was young, he started crying.
அவன் சின்ன பையனா இருந்தபடினால அழ ஆரம்பித்து விட்டான்.
I said, you can cry as much as you like, I still don't have the money to buy.
நீ எவ்வளவு அழுதாலும் இன்னும் பணம் என்கிட்ட கைக்கு வரலப்பா என்று சொல்லிவிட்டேன். அழ வேண்டாம், அழு.
I can give you some other type of shoe but not that, that's too expensive.
இந்த ஸ்பெஷல் ஷூ வாங்கி கொடுக்க முடியாது, வேற கேன்வாஸ் ஷூ மாதிரி வாங்கி கொடுக்க.
There were many 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 things I never bought for my children because I could not afford to buy it.
ஆகவே வாங்க முடியாத காரணத்தினாலே இப்படி பல பல காரியங்களை நான் என்னால வாங்கி கொடுக்க முடியாது இருந்தது.
I think that made my children better children than if I bought everything for them.
அவர்கள் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்திருந்தால் என் பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பார்களோ அதே காட்டிலும் இப்பொழுது வாங்கி கொடுக்க முடியாதபடினாலே நல்ல பிள்ளைகளாக மாறி விட்டார்.
Jesus also taught that when you deny a desire you become stronger.
இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். அதாவது ஒரு ஆசையை நான் அடக்கி ஆள மேற்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் நான் வலிமுள்ளவனாய் மாறுகிறேன்.
If you give in to every desire of yours you become a slave.
நீங்க உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற எல்லா ஆசைக்கும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள்.
Most human beings in the world are slaves.
உலகத்தில் காணப்படுகிற பல மனிதர்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
That is why God allows you to have sexual desire when you are 13 14 years old.
ஆகவே தான் நீங்கள் 13 14 வயதா இருக்கும் பொழுதே உங்களுக்கு பாலிய இச்சை அந்த ஈர்ப்பு இருப்பதற்காக தேவன் அனுமதிக்கிறார்.
For 10 15 years you can fight it, conquer it, say you are going to be my slave, I am not going to be your slave.
ஆகவே 10 15 ஆண்டுகளாக நீங்கள் போராடி நீங்கள் அதை மேற்கொண்டு அடக்கி ஆள முயற்சித்து இப்பொழுது நீதான் எனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை இல்லை என்று சொல்லி அந்த ஈர்ப்பையும் இச்சையும் பார்த்து சொல்ல முடியும்.
Then even when you get married that will be your slave.
திருமணமான பிறகும் கூட அது உங்களுக்கு அடிமையாக தான் இருக்கும்.
So that is the reason why this desire comes up when we are young.
ஆகவே தான் நாம் இளம் வாலிபர்களாக இருக்கும் பொழுதே இந்த வாஞ்சை விருப்பம் ஆசைகள் எல்லாம் உண்டாகிறது.
So God is testing you through these things.
ஆகவே இவைகளின் மூலமாக தேவன் உங்களை சோதித்து பார்க்கிறார்.
You know Joseph was a young man 17 years old when he went to Egypt and he was tempted by some woman.
யோசேப்பு எகிப்துக்கு போகும்பொழுது அவனுக்கு 17 வயது நிரம்பி இளைஞனாக இருந்தான், அங்கே ஒரு ஸ்திரியினாலே சோதிக்கப்பட்டான்.
And he was a strong handsome man with a lot of desire in his body.
அவனுடைய சரீரத்திலும் எவ்வளவுதமான ஆசைகளும் பொங்கி வழிய கூடியதன ஒரு நேர்த்தியான ஒரு வாலிபனாய் அழகுள்ள ஒரு வாலிபனாய் இருந்தான்.
He had no bible, no conference, no elder brother, nothing.
அவனுக்கு யோசேப்புக்கு வேதமோ கான்ஃபரன்ஸோ மூப்பரோ இல்லை.
But he had fear of God.
ஆனால் அவனுக்கு தேவ பயம் இருந்தது.
And he told this woman, I can't do this wrong thing.
இந்த தவறான காரியத்தை நான் செய்ய முடியாது என்று அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லிவிட்டார்.
God saw that young man.
அந்த வாலிபனை தேவன் பார்த்தார்.
God said, here is a man who is conquering his desire.
தன்னுடைய ஆசைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாலிபனை இருக்கிறான்
என்று. Even though nobody will catch him.
யாருமே அவனை பிடிக்க போவதில்லை.
Not part of any church.
அவன் இந்த சபையிலேயும் ஒரு பங்காளன் ஒரு அங்கத்தினனா இல்லை.
He can do this wrong thing and nobody will catch him.
இந்த தவறான காரியத்தை செய்தாலும் கூட யாரும் அவனை பிடிக்க மாட்டார்கள்.
But he fears me.
ஆனால் அவன் அதை மறுத்து விட்டான்.
He fears me.
அவன் எனக்கு பயப்படுகிறான் என்று
ஆண்டவர். Therefore God said I will fulfill a great ministry through him.
ஆகவே இவன் மூலமாக ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
I want to say to you if you conquer this desire when you are young God will fulfill a great purpose through you.
ஆகவே நீங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுதே இந்த இச்சைகளை நீங்கள் மேற்கொண்டு விட்டால் தேவன் தம்முடைய திட்டத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற முடியும்.
You are very blessed when you come to a church where you are taught to fight these desires.
இந்த ஆசைகளை எதிர்த்து போராட கற்றுக் கொடுக்கக்கூடிய சபைகளிலே நீங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் பாக்கியசாலிகள்.
So be very careful with these desires when they come up.
ஆகவே இப்படிப்பட்ட விருப்பங்கள் ஆசைகள் தோன்றும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள்.
In the Song of Solomon,
உன்னத பாட்டின் புத்தகத்திலே
chapter 8,
8th அதிகாரம்,
we read there about how a young woman should be.
ஒரு இளம் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் 8th அதிகாரத்தில்.
Here it says about a person is saying about my younger sister.
ஒரு சிறிய சகோதரி எனக்கு இருக்கிறாள் என்று சொல்கிறாள்.
It says in chapter 8 and verse 9.
உன்னத பாட்டின் புத்தகம் பழைய பாட்டில் 86 பக்கம்
verse 9.
8th அதிகாரம் 9th வசனம்.
That if she is a wall then we can build a battlement of silver on her, but if she is a door then we have to barricade her with planks of cedar.
அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம்.
See, a young girl can be like a wall or like a door.
ஒரு இளம் பெண் ஒரு மதிலை போல இருக்க முடியும் அல்லது ஒரு கதவை போல இருக்க முடியும்.
Here is a wall.
இங்கே ஒரு செவர் இருக்கிறது.
Here is a door.
இங்கே ஒரு கதவு இருக்கிறது.
What is the difference between the wall and the door?
இந்த கதவிற்கும் இந்த சுவருக்கும் என்ன வித்தியாசம்?
You can't go through that wall.
இந்த மதிலின் வழியாக வெளியே போக முடியாது.
You come against that wall, you just hit and you have to go back.
போய்ட்டானா விரண்டு நீங்கள் மோதினால் நீங்கள் அதை மோதி உங்களுக்கு அடிபடும்.
Some sisters are like that.
ஒரு சில சகோதரிகள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
They won't allow you an entry into their heart.
தங்களுடைய உள்ளத்திலே பிரவேசிக்க உங்களை அனுமதிக்கவே மாட்டார்கள்.
That's a God fearing sister.
அது கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரி.
But some are like that door.
ஆனா சில சகோதரிகள் இந்த கதவை போல இருக்கிறார்கள்.
Anybody can come.
யார் வேண்டுமானால் உள்ளே போய் விடலாம்.
Come and go, come and go, come and go.
உள்ளே போகலாம், வெளியே வரலாம், உள்ளே போகலாம், வெளியே வரலாம்.
Don't be like that.
நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம்.
You must be like a wall.
நீங்கள் ஒரு சுவரை போல, மதிலை போல இருக்க வேண்டும்.
You're a wall. It says here God can build something precious on you.
மதிலானால் அதன் மேலே ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை தேவன் கட்டி எழுப்புவார்.
But if you are like that door,
ஆனால் கதவை போல இருந்தால்,
then God has to put a fence to protect you from destroying your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிப்பதிலிருந்து காப்பதற்காக தேவன் சில பலகைகளை வைத்து மூட வேண்டியிருக்கிறது.
There are many boys who will come and tell you all types of nice things.
அநேக பையன்மார்களிடத்திலே வந்து நல்ல காரியங்கள் எல்லாம் நைஸா சொல்லுவார்கள்.
Because boys are very clever in knowing how to say the right thing to a girl.
சரியான காரியத்தை ஒரு பெண்ணிட்ட எப்படி சொல்றதுன்ற விஷயத்துல கை தேர்ந்தவர்களாய் அறிவாளிகளாய் இருக்கிறார்கள் பையன்மார்கள்.
See, one boy will come and tell you.
ஒரு பையன் வந்து உங்கிட்ட சொல்லுவான்,
"Oh, you are so beautiful."
இவ்வளவு அழகா இருக்கிற நீ என்று சொல்வான்.
"You are like a film actress."
நீ சினிமா நடிகை போல இருக்கிறாய் என்று சொல்வான்.
And nobody has ever told you that in your whole life.
வாழ்க்கை முழுதுமா யாருமே உங்களை பார்த்து அப்படி வார்த்தையில சொன்னதே கிடையாது.
You suddenly think, what a wonderful boy this is.
ஓ, என்ன அருமையான பையன் என்று நீங்கள் என்ன ஆரம்பித்து விடுவீர்கள்.
Then boy will come and say, you're like a god.
வந்து ஒரு பையன் வந்து உங்களை பார்த்து நீ ஒரு தேவனை போல இருக்கிறாய் என்று.
You are so wonderful.
அருமையான ஒரு சகோதரியா இருக்கிறாயே, ஒரு பெண்ணா இருக்கிறாயே.
There's something divine about you.
உன்னை பார்க்கும் போதே முகத்துல ஒரு தெய்வீக ஒளி வீசுதே.
This girl is, which was like a wall, has suddenly become like a door.
இதுவரை சுவரை போல இருந்த பெண் இப்பொழுது கதவை போல மாறிவிட்டாள்.
He has broken down that wall and made a hole there.
அந்த பையன் அந்த சுவரையே இடித்து அங்கே ஒரு ஓட்டை உண்டாக்கி விட்டான்.
With all this flattery,
இந்த முகஸ்துதியான வார்த்தைகள்,
why is he doing it?
ஏன் அவன் அப்படி செய்கிறான்?
Because he wants something for himself.
தனக்கென்று ஒன்று வேண்டும் என்பதனாலே.
It's not because he really admires you.
உண்மையாலுமே உங்களை மெச்சி பாராட்டுகிறான் என்று எண்ணி விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம்.
He wants something from you.
உன்னிடத்திலிருந்து ஒன்று அவனுக்கு தேவைப்படுகிறது.
Very often he wants your body.
சொல்லப்போனால் உன்னுடைய சரீரம் தான் அவனுக்கு தேவை.
And once he's got what he wanted, he'll just throw you off.
தனக்கு வேண்டியதை கிடைத்து விட்டால் உன்னை தூக்கி எறிந்து விட்டு ஓடி விடுவான்.
So you got to be very careful about all these people who come and flatter you, saying you're so spiritual, so good looking and all that.
நீ ரொம்ப ஆவிக்குரியவராய் இருக்கிறாய், நல்ல வேத ஞானம் இருக்கிறது என்றெல்லாம் உங்களை பார்த்து மெச்சிக்குள்ளவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா நீங்கள் இருக்க வேண்டும்.
Because there are some very very clever boys in the world.
இந்த உலகத்திலே சில அறிவாளிகள் பையன்மார்கள் இருக்கிறார்கள்.
Who know how to cheat young girls.
இளம் பெண்களை ஏமாற்றுவது எப்படி என்பதிலே கை தேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள்.
I'm giving you advice just like I would give my own daughter.
என்னுடைய சொந்த மகள்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை போல நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
You be careful about young men like that.
இது போல வாலிப பையன்மார்களை பார்த்து நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
We have to keep our desires under control.
நம்முடைய ஆசைகளை நாம் நம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும்.
Now when you come to a certain age where you can consider marriage.
திருமணம் என்கிற காரியத்தை குறித்து என்ன கூடிய ஒரு வயது உங்களுக்கு வந்துவிட்டால்,
for a girl, you know, it's around 20 years of age, near that age.
அந்த
for a girl,
ஒரு பெண்ணுக்கு
it's around 20 years of age they can consider marriage.
20 வயது ஆகும் பொழுது திருமணத்தை குறித்து என்ன ஆரம்பித்து விடுகிறார்கள்.
Nothing wrong in getting married at that age.
அந்த வயதிலே திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை.
If you have God fearing parents, it's always good to seek their advice.
உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் எப்பொழுதே அவருடைய ஆலோசனை தேடுவது உங்களுக்கு நல்லது, கேட்பது நல்லது.
And nowadays in colleges and all, people get friendly with others.
இந்த நாட்களிலே கல்லூரியிலே பையன் பெண்களோடு, பெண்கள் பையன்களோடு நண்பர்களாக சிநேகிதர்களாக மாறிவிடுகிறார்.
You have to be very careful about that.
இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Because very often you don't think whether this person is spiritual enough.
இந்த நபர் ஆவிக்குரிய போதுமான அளவு ஆவிக்குரியவராக இருக்கிறாரா என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியாது.
So I would say to you, you must have a good relationship with your parents.
ஆகவே உங்களுக்கு உங்கள் பெற்றோரோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும்.
There's nothing wrong in telling your parents if you find a spiritually minded boy saying, you know, there is a boy who could be good for me.
ஒரு ஆவிக்குரிய பையன் இருக்கிறான், அவனை எனக்கு திருமணம் செய்ய நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பெற்றோரிடத்தில் சொல்வதில் தவறில்லை.
Or even if elder brothers in a church.
பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாவிட்டால் சபையில் உள்ள மூத்த சகோதரிடத்தில் சொல்லுங்கள்.
For a young brother, if you are interested in a spiritually minded girl, please tell your elders or your parents.
அதே போல தம்பிமார்களும் ஒரு ஆவிக்குரிய சிந்தையை கொண்ட ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யலாம் என்று எண்ணினால் நீங்கள் பெற்றோரிடத்தில் நீங்கள் தாராளமாய் சொல்லுங்கள்.
If your desire is spiritual first,
உங்களுடைய வாஞ்சி எல்லாம் ஆவிக்குரிய வாஞ்சியா இருக்குமே ஆனால்
I want a spiritually minded girl, I want a spiritually minded boy. That's a good desire.
எனக்கு ஆவிக்குரிய சிந்தை கொண்ட பெண் வேண்டும், எனக்கு ஆவிக்குரிய சிந்தை கொண்ட பையன் வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல ஒரு ஆர்வம் தான்.
But if you only look at the face,
ஆனால் முக அழகை மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால்
then you can go astray.
நீங்கள் வழி விலகி விட முடியும்.
I'm not saying you should not look at the face.
முகத்தை பார்க்கவே கூடாது நான் சொல்லல.
I'm not saying you should shut your eyes and marry.
திருமணம் செய்யும்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு யார் என்று சொல்லி பார்க்க கூடாது.
I'm not saying that.
அப்பியத்துவத்தை எதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய குணாதிசயங்களுக்கு தான்.
And the reason I say consult your elders or your parents is because they have some wisdom.
இந்த விஷயத்திலே உங்கள் பெற்றோரையோ அல்லது மூப்பரையோ கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று ஏன் நான் சொல்லினேன் என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கிறது.
If your parents are not God fearing, then you can go to an elder brother.
உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் நீங்கள் மூப்பரிடத்திலே செல்லலாம்.
Then I want to say something about jobs and education.
வேலையை குறித்தும் படிப்பை குறித்தும் நான் இப்போது உங்களிடத்திலே பேச போகிறேன்.
There's nothing wrong in getting a good education.
நல்ல படிப்பு படிப்பதிலே தவறு ஒன்றுமில்லை.
In fact, it's a good thing.
சொல்லப்போனால் அது நன்மையான ஒரு காரியம்.
Because it can give you a better job.
நல்ல படிப்பு நல்ல வேலையை உங்களுக்கு கொடுக்கும்.
And you can earn some more money.
இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும்.
There's nothing wrong in earning more money so long as you don't love it.
நீங்கள் பணத்தை நேசிக்காத வரை பணம் அதிகமாக சம்பாதிப்பதில் தவறில்லை.
If you earn more money,
அதிகமாக பணம் சம்பாதித்தால்,
even if you want to help God's work, you have more money to help God's work.
தேவனுடைய ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அதற்காக பணம் இருக்கிறது.
And also you have more money to help others who are in need.
தேவையிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்ய முடியாக உங்களுக்கு அதிகப்படியான பணம் இருக்கிறது.
And you can live a little more comfortably on this earth.
இந்த பூமியிலே இன்னும் சற்று வசதியாக நீங்கள் வாழலாம்.
There's nothing wrong in living a comfortable life.
வசதியான வாழ்க்கையை வாழ்வதிலே தவறு ஒன்றுமில்லை.
Don't think you'll become more spiritual if you go and live in a hut.
குடிசை வீட்டிலே போய் வாழ்ந்தால் அதிக ஆவிக்குரியவனாய் மாறிவிடுவேன் என்று நீங்கள் யாரும் என்ன வேண்டாம்.
The Bible doesn't teach that.
வேதம் அப்படி நமக்கு போதிப்பதில்லை.
But you have to decide how much you can get educated depending on how much intelligence you have.
உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது என்பதை பொறுத்து எந்த அளவுக்கு எந்த படிப்பை நீங்கள் படிக்கலாம் என்று தேர்வு செய்ய வேண்டும்.
God has given all of us different levels of intelligence.
தேவன் நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான நிலையிலே நம்முடைய அறிவை கொடுத்திருக்கிறார்.
If you don't have, God has not given you that ability, then of course you can't study that part.
அப்படிப்பட்ட ஒரு புத்தி கூர்மையை தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த படிப்பை நீங்கள் படிக்க முடியாது.
You see, for example, Paul, God gave more intelligence than to Peter.
பேதுருவை காட்டிலும் பவுலுக்கு அதிகமான அறிவை தேவன் கொடுத்தார்.
But both were spiritual.
ஆனால் இருவருமே ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள்.
Paul was a great scholar who had gone to Bible college and all that.
பவுல் வேத கலாசாலைக்கு சென்ற ஒரு நல்ல கலாசாலை மாணவனாக இருந்தார்.
Peter was only a fisherman. He probably never even finished school.
பேதுரு பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத அளவுக்கு இருந்தவர். அவர் மீன் பிடிக்கிறவராக இருந்தார்.
Both can be equally spiritual.
இருவருமே ஒரே நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களாக இருக்க முடியும்.
And if God has given you only the intelligence of Peter, then it's okay. You be a fisherman or a carpenter or anything.
பேதுரை போல உங்களுக்கு அவ்வளவு அறிவு தான் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மீனவனாகவோ அல்லது கார்பெண்டராகவோ இருந்து விடுங்கள்.
And if God has given you the intelligence of Paul, then of course you can study even to college and get a PhD also.
பவுலை போல அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கல்லூரி படிப்பை முடித்து PhD கூட நீங்கள் வாங்குங்கள்.
That's the first thing.
அதான் முதலாவது.
Second thing, you have to see how much your financial resources God has given to your parents.
இரண்டாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் எந்த அளவுக்கு பண வசதியை தேவன் என் பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார்.
That also God has determined.
அதையும் கூட தேவனே தீர்மானித்திருக்கிறார்.
Peter came from a poor family. Paul came from a very rich family.
பேதுரு ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர். பவுலோ ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர்.
His father was a rich businessman.
பவுலுடைய தாப்பனார் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார்.
If God is the one who decides that also.
இதையும் தீர்மானிக்கிறவர் கர்த்தர் தான்.
So our education depends on these two factors, our intelligence and the financial resources of our parents.
ஆகவே நாம் இந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய புத்தி கூர்மை அல்லது அறிவும் நம்முடைய பெற்றோருடைய பண வசதியும்.
And in addition, you must also pray, God, help me to get a good education.
இதோடு கூட நீங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு படிப்பு படிக்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Now one of the surprising things I have seen in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே நான் பார்த்த வியக்கத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால்
is so many sisters get postgraduate degrees and the brothers are only getting diplomas. I don't know why.
அநேக சகோதரிகள் பார்த்தால் முதுகலை பட்டம் பெறுகிறார்கள், எம்எஸ்சி எம்ஃபில் எல்லாம் படிக்கிறார்கள், ஆனால் அநேக சகோதரர்கள் பார்த்தால் பட்டய படிப்போடு நின்று விடுகிறார்கள், டிப்ளமோ லெவலோடு.
I wonder why when it comes to marriage only I realize this.
திருமணம் என்று வரும்பொழுது தான் பையன் பெண்களை பார்க்கும்போது பார்த்தால் பையர்கள் எல்லாரும் டிப்ளமோ தான் படித்திருக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் முதுகலை படித்திருக்கிறார்கள்.
Sisters are much more educated than the brothers.
அநேக சகோதரர்களை காட்டிலும் சகோதரர்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள்.
Is it because sisters in Tamil Nadu are cleverer than the brothers?
Tamil Nadu ulle sagodharigal sagorulai kaattalum puthisaligal endradhalaya?
I don't think so.
Appadi illai endra nenugiren.
I wonder whether it is because the brothers are too lazy to study a little more.
Padippadharku somberithanamai irukkararalo endru naan nenugiren.
I believe it's good to study and get as better as best degree as you can.
Endalavu neengal nalla pattam pera mudiyuma andalavukku neengal padikka vendum adhu dhaan nalladhu endru nenugiren.
I want to encourage you to do that.
ஆகவே இப்படி நீங்கள் நன்றாக படித்து பட்டம் பெற வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
I have known, I have seen through the years where people could have studied and they did not study, then they grow older and they struggle to get a job.
படிக்க வேண்டிய வயதிலே படிக்காதபடியினாலே அவர்கள் பெரியவர்களாகும் பொழுது நான் பலருடைய மாதிரிகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் குடும்பத்தை தாங்குவதற்கும் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். வேலை செய்து இந்த வேலை அந்த வேலை போராட்டத்திலே இருக்கிறார்கள்.
Don't let that happen to you.
உங்களுக்கு அது நடக்க வேண்டாம்.
Seek to study as much as you can. There's nothing wrong in that.
எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டும், அதுல தவறில்லை.
And there's nothing wrong in choosing a job with the highest salary.
நிறைய சம்பளம் உள்ள வேலையை தேர்வு செய்வதிலே தவறு ஒன்றுமில்லை.
Though that is not the only factor.
ஆனால் சம்பளம் மட்டுமே பார்க்க வேண்டும் என்று அது ஒன்றே காரணமாக இருக்கக்கூடாது.
It's good to seek for a job in a place where there is a church where you can have
நம்முடைய சபை இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு வேலையை தேடுங்கள்.
And pray and God will give you peace about that.
நீங்கள் அதை குறித்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை தருவார்.
Those are some general points.
இவங்களெல்லாம் பொதுவான கருத்துக்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன்.
Many of these questions are related to that, so I thought I would answer all that like that.
அநேக கேள்விகள் தலைப்பு இந்த தலைப்புகளில் இருந்தபடினாலே நான் பொதுவாக இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிவிட்டேன்.
We'll try and cover some of the other questions.
இன்னும் அதை தவிர மற்ற கேள்விகளை நாம் பார்ப்போம். உலக பிரகாரமான காரியங்களிலே தோல்விகள் ஒரு ஒரு ஆவிக்குரியவைகளை மதிப்பிடுமா?
Yeah, you know God allows us to face failure in the world.
உலகத்திலே நாம் தோல்விகளை சந்திக்கும்படி தேவன் சில சமயங்களில் அனுமதிக்கிறார்.
Humble us.
நம்மை தாழ்த்தும்படியாக.
And that will never affect us spiritually.
அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது.
If you fail in an examination because you were lazy, then you have to repent.
நீங்கள் சோம்பேறித்தனத்தினாலே படிக்காமல் நீங்கள் ஒரு பாடத்திலே ஃபெயில் ஆகிவிட்டால் அதற்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்.
But if you have done your best, you worked hard and you still fail,
கஷ்டப்பட்டு
Don't worry about it. God will use it for his glory.
கஷ்டப்பட்டு படித்தும் நன்றாக உழைத்தும் நீங்கள் ஃபெயில் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்.
God told Adam by the sweat of his brow he has to earn his bread.
நெற்றி வேர்வை நிலத்தில் சொட்ட அவன் தன்னுடைய அப்பத்துக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று ஆதாமிடத்தில் சொல்லியிருக்கிறார்.
God himself said we have to work hard.
ஆகவே தேவனே நாம் கடினமாய் உழைக்க வேண்டும், கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.
I've had to work hard to study the Bible to preach it.
நான் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கடினமாய் படிக்க வேண்டியிருந்தது.
A lot of preachers don't study hard. They want to preach from the Bible.
அநேக பிரசங்கியார்கள் வேதத்திலிருந்து பிரசங்கிக்க விரும்புகிறார்கள், ஆனால் கடினமாய் இதை படிப்பதில்லை.
How can God give them his word when they are so lazy to study the Bible?
தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு சோம்பேறிகளாக இருந்தால் பேசும்பொழுது எப்படி தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்க முடியும்?
If you are a preacher of God's word, you should be ashamed if you don't take work hard to study the Bible.
நீங்கள் ஒரு பிரசங்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடிய பிரசங்கியாராக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை கடினப்பட்டு படிக்காத இருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டும்.
I have spent hundreds of hours studying the Bible.
நான் இந்த வேதத்தை படிப்பதிலே கடினமாய் படிப்பதிலே நூற்றுக்கணக்கான மணி நேரங்களை செலவு செய்திருக்கிறேன்.
When I was a young man I used to carry a Bible in my pocket stand in the bus stand and when I'm waiting for the bus I'd read the Bible.
பாலினா இருந்த காலத்திலே நான் ஒரு புதிய ஏற்பாட்டை பாக்கெட்டிலே எடுத்து செல்வேன். நான் பஸ் ஸ்டாண்டிலே காத்திருக்கும் பொழுதெல்லாம் அதை திறந்து படிப்பேன்.
Any spare moment I had I would read the Bible.
எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ காத்திருக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் வேதத்தை வாசிப்பேன்.
Never waste any time.
ஒரு நேரத்தையும் கூட வீணடிக்க மாட்டேன்.
Now there are many people who don't study the Bible like that.
இதுபோல அநேகர் வேதத்தை படிப்பதில்லை.
And they want to be preachers and elders in churches.
ஆனால் அவர்களுக்கு இருக்கிற ஆசை சபையில நான் மூப்பனா இருக்க வேண்டும் அல்லது பிரசங்கியாக வேண்டும்.
They are lazy.
அவர்கள் சோம்பேறிகள்.
They are like people who want to earn their bread without any sweat on their brow.
தங்களுடைய நெற்றிலே வேர்வையே உண்டாக கூடாது ஆனாலும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை
கொண்டவர்கள். You must learn to work hard.
ஆகவே நீங்கள் கடினமாய் உழைக்க கடினமாய் பிரயாசப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த எந்த துறையா இருந்தாலும் சரி.
If you work hard and you fail, then it's okay.
ஆகவே கடினப்பட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்தால் அது பரவாயில்லை.
Then God can bless even your failure.
அப்படி உங்கள் தோல்வியிலேயும் கூட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். திறமைக்கும் கிஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? டேலண்ட்.
Okay. God has given all of us natural talents.
நம்ம எல்லாருக்குமே இயற்கையாக சில தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Like some people have got a musical ability.
சிலருக்கு இசைக்கருவளை வாசிக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறார்.
Some people have got ability with painting or drawing.
சிலருக்கு நன்றாக படங்களை வரையக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறார்.
Some people have ability with sports.
சிலருக்கு விளையாட்டு மைதானத்தில் விளையாடக்கூடிய திறமை.
Those are not spiritual gifts.
இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் அல்ல.
Spiritual gifts are what God gives us after we are born again.
நாம் மறுபடியும் பிறந்ததற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் ஆவிக்குரிய வரங்கள்.
When we pray and seek God for supernatural gifts.
நாம் ஜெபித்து ஆண்டவரை தேடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை தேடுகிறோம்.
To build his church.
அவருடைய சபையை கட்டும்படியாக.
But God can use those other talents also.
ஆகவே தேவன் மற்ற தாளந்துகளையும் திறமைகளையும் பயன்படுத்த முடியும்.
But you must present those talents to God.
அந்த தாளந்துகளை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்.
You must take your musical gift and give it to God.
நீங்கள் உங்களுடைய இசை கருவியை வாசிக்கக்கூடிய திறமையை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியும்.
Say, Lord, I want to use this for your glory.
ஆண்டவரே, என்னுடைய இசை கருவியை வாசிக்கக்கூடிய திறமையை உம்முடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்த
விரும்புகிறேன். I don't want people to be drawn to me through my musical ability, but to be drawn to you.
ஆண்டவரே, என்னுடைய இசை திறமையினாலே மக்கள் என் பக்கமாய் கவர நான் விரும்பவில்லை, அவர்கள் உம் பக்கமாய் ஆண்டவர் இழுக்கப்பட வேண்டும்.
And God gives us these human abilities and talents.
மனுஷீக
so can use them for his glory.
மனுஷீக திறமைகளையும் தாளந்துகளையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும்படியாகவே அவர் தருகிறார்.
And they are useful in the church.
சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது.
Provided they are given to God first.
அது முதலாவது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்.
But more than that, we must seek God for spiritual gifts.
அதை காட்டிலும் அதிகமாக நாம் ஆவிக்குரிய வரங்களுக்காக தேவனை தேட வேண்டும்.
Especially the gift of prophesying.
குறிப்பாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரம்.
That means to speak God's word to bless other people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வார்த்தையை பேசுவது.
Brothers and sisters.
சகோதரர்களும் சகோதரிகளும்.
The Lord says, I'll pour out my spirit and both of you, brothers and sisters, will prophesy.
சகோதரர்களும் சகோதரிகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று வேதம் சொல்கிறது.
God will not call a sister to be an apostle or a teacher.
ஒரு சகோதரியை ஒரு அப்போஸ்தலனாகவோ ஒரு போதகனாகவோ போதிக்க ஊழியத்துக்கு தேவன் அழைக்க மாட்டார்.
But God will give a sister words to bless other people whom she talks to.
அவர்கள் யாரிடத்திலே பேசுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத தேவன் சகோதரிகளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியும்.
That is the gift of prophecy.
அதுதான் தீர்க்கதரிசன வரம்.
And all of you must seek that as young people.
வாலிபர்களாய் இருக்கிற நீங்கள் எல்லாருமே அதை நீங்கள் தேட வேண்டும்.
Lord, fill me with your Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பவும்.
Give me the gift of prophecy.
ஆண்டவரே, தீர்க்கதரிசன வரத்தை எனக்கு தாரும்.
To speak words that will bless other people.
மற்றவளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்.
I started praying for this when I was 22 years old.
எனக்கு 22 வயதாகும் பொழுது நான் இதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
Regularly.
ஒழுங்காக ஜெபிக்க
ஆரம்பித்தேன். Lord, give me the gift of being able to bless other people with my word.
ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளினாலே மற்றவளை ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபையை தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
And God answered my prayer.
என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுத்தார்.
But if I had not prayed for it, I wouldn't have got it.
ஆனால் நான் அதுக்கு ஜெபிக்காது இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு இப்பொழுது அது கிடைத்திருந்திருக்காது.
God won't give you something if you don't earnestly pray for it.
நீங்கள் உண்மையாக அதற்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்காத பட்சத்திலே தேவன் அதை கொடுக்க மாட்டார். ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறார் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்ளலாம்?
Yeah, we can see that God is with a person because God uses him to bless you.
உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, தேவன் ஒருவரை பயன்படுத்துகிறார், அதை வைத்து தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
To set you free from your bondages.
உங்களுடைய கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்க முடியாது தேவன் பயன்படுத்தலாம்.
And also when you see the character of Christ in that person,
அந்த நபரிலே கிறிஸ்துவின் தன்மைகள் குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
There are so many preachers today who claim that God is with them.
தேவன் தங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிற அநேக பிரசங்கியார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்.
The number one test I test is what is that person's attitude to money.
நான் முதலாவது அவர்களை சோதித்து அறிகிற காரியம் என்னவென்றால், பணத்தின் மீது அவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது?
If he is interested in money,
அவருக்கு பணத்தில் விருப்பமுள்ளவராக இருக்கிறாரா?
He is not a man of God, no matter how much miracles he can do or how much he can preach.
அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் சரி, எவ்வளவு நேர்த்தியா பிரசங்கம் செய்தாலும் சரி, அவர் தேவனுடைய மனதில் அல்ல.
Because a man of God is never interested in your money.
ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு காலம் உங்களுடைய பணத்தில் விருப்பமா இருக்க மாட்டார்.
If a man tells you, give me money and I'll pray for you, he cannot be a man of God. Impossible.
எனக்கு பணத்தை தாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று ஒரு மனிதர் சொல்லுவார் என்று சொன்னால் தேவ மனிதனாக இருக்கவே முடியாதது, கூடாத காரியம்.
Many of you may be fooled by such people. I am not fooled.
உங்களில் அநேகர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம், ஒரு காலம் நான் ஏமாற்றப்பட முடியாது.
Because many Christians, they see, oh, person can do miracles, he preaches so well, he must be a man of God.
Oh, ivar arpadangalai seigirare nandraga prasangam pannugirare agave ivar deva manidana irukka vendum endru solli
neengal said in Matthew 7:15, by their fruit you shall know them.
Matthew 7:15 la yesu sonnar avargalude kanigalinaale neengal avargalai arivirgal.
And the first thing I check is, what is his attitude to money?
பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை என்ன என்று முதலாவது சோதித்து பார்க்கிறேன்.
Is he using people's money to live in a grand style himself?
மக்களுடைய பணத்தை பயன்படுத்தி தானாக சொகுசான வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறாரா?
If he is living in a grand style because he himself earned money as a businessman or got some inheritance from his father, that is okay.
தாப்புடைய சொத்தை வைத்தோ தானாக சம்பாதித்த பணத்தை வைத்தோ சுகுசான வாழ்க்கை வாழ்ந்தால் அது பரவாயில்லை.
He can have 10 cars in his house.
அவருக்கு வேண்டா 10 கார் வேண்டா வேணாலும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம்.
But if he has bought one car with your money, he is not a man of God.
அவர் உங்களுடைய பணத்தை வைத்து தான் ஒரு கார் வாங்கி கொண்டால் அவர் தேவ மனிதனே அல்ல.
Even if he has bought a cycle with your money, I wouldn't call him a man of God.
உங்களுடைய பணத்தை வைத்து சைக்கிள் வாங்கினால் கூட அவரை தேவ மனிதன் என்று நான் அழைக்க மாட்டேன்.
The man of God is not interested in other people's money.
ஏனென்றால் ஒரு தேவ மனிதனுக்கு மற்ற மக்களுடைய பணத்தின் மீது விருப்பம் இருக்காது.
Jesus was not interested in anybody's money.
இயேசுக்கு யாருடைய பணத்திலே விருப்பம் இல்லாதவராய் இருந்தார்.
The second thing I test is,
நான் சோதித்து பார்க்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால்,
he is a humble man.
அவர் ஒரு தாழ்மையுள்ள மனிதரா?
Is he willing to talk to ordinary people?
சாதாரண மக்களிடத்திலே பேசுவதற்கு தயாரா இருக்கிறாரா?
Or is he only willing to talk to big people?
அல்லது பெரிய பெரிய மக்களிடத்திலே மட்டுமே நான் பேசுவேன் என்று சொல்றாரா?
Rich people,
பணக்காரர்கள்.
Then he is not a man of God.
அவர் மத்தியிலே மட்டுமே பேச வேண்டும் என்று விரும்பினால் அவர் தேவ மனிதனே அல்ல.
Jesus was interested in speaking to ordinary people.
இயேசு சாதாரண மக்களிடத்திலே பேசுவதில் விருப்பமுள்ளவராய் இருந்தார்.
These are the main two tests by which I can identify a man of God almost immediately.
ஒரு மனிதனை உடனடியாக இவர் தேவ மனிதனா இல்லையா என்று இந்த ரெண்டு பரிசோதனைகளை வைத்து நான் உடனடியாக அறிந்து கொள்ள
முடியும். And I'm telling you, after 47 years of experience,
நான் 47 ஆண்டு கால அனுபவத்தின் மூலமா இதை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you want, you can listen to me. If you want to be deceived, you can be deceived.
வேண்டுமானால் நீங்கள் என்னை கவனித்து கேளுங்கள், இல்லது நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏமாற்றப்படுங்க.
That's up to you.
அது உங்களை பொறுத்த காரியம்.
My job is to protect you from deception.
வஞ்சனையிலிருந்து உங்களை பாதுகாப்பது தான் என்னுடைய பணி. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அனுபவசாலிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாரா? வாலிபர்களின் பங்கு என்ன தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு?
Yeah, God can use anybody to build his kingdom.
தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்.
He used Samuel from the time Samuel was a
விருப்பம் இருக்காது.
Jesus was not interested in anybody's money.
இயேசுவுக்கு யாருடைய பணத்திலே விருப்பம் இல்லாதவராய் இருந்தார்.
The second thing I test is,
நான் சோதித்து பார்க்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால்,
he a humble man.
அவர் ஒரு தாழ்மையுள்ள மனிதரா?
Is he willing to talk to ordinary people?
சாதாரண மக்களிடத்திலே பேசுவதற்கு தயாரா இருக்கிறாரா?
Or is he only willing to talk to big people?
அல்லது பெரிய பெரிய மக்களிடத்திலே மட்டுமே நான் பேசுவேன் என்று சொல்றாரா?
Rich people,
பணக்காரர்கள்.
Then he is not a man of God.
அவர் மத்தியிலே மட்டுமே பேச வேண்டும் என்று விரும்பினால் அவர் தேவ மனிதனே அல்ல.
Jesus was interested in speaking to ordinary people.
இயேசு சாதாரண மக்களிடத்திலே பேசுவதில் விருப்பமுள்ளவராய் இருந்தார்.
These are the main two tests by which I can identify a man of God almost immediately.
ஒரு மனிதனை உடனடியாக இவர் தேவ மனிதனா இல்லையா என்று இந்த ரெண்டு பரிசோதனைகளை வைத்து நான் உடனடியாக அறிந்து கொள்ள
முடியும். And I'm telling you, after 47 years of experience,
நான் 47 ஆண்டு கால அனுபவத்தின் மூலமா இதை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you want, you can listen to me. If you want to be deceived, you can be deceived.
வேண்டுமானால் நீங்கள் என்னை கவனித்து கேளுங்கள், இல்லது நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏமாற்றப்படுங்க.
That's up to you.
அது உங்களை பொறுத்த காரியம்.
My job is to protect you from deception.
வஞ்சனையிலிருந்து உங்களை பாதுகாப்பது தான் என்னுடைய பணி. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அனுபவசாலிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாரா? வாலிபர்களின் பங்கு என்ன தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு?
Yeah, God can use anybody to build his kingdom.
தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்.
He used Samuel from the time Samuel was a small boy.
சாமுவேல் சிறிய பையனா இருக்கும் பொழுதிலிருந்து அவனை பயன்படுத்தினார்.
Timothy was about 17, 18 years old when Paul called him.
தீமோத்தேயை பவுல் அழைத்த பொழுது தீமோத்தேயுக்கு 17, 18 வயதாகி தான் இருந்தது.
And all the apostles were below 30 years old when God called them.
அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே தேவன் அழைக்கும் பொழுது 30 வயதுக்கு குறைவானவர்களாக தான் இருந்தார்.
On the day of Pentecost, the oldest man was about 33.
பெந்தெகோஸ்தே நாளிலே அங்கிருந்த வயது முதிர்ந்த நபர் யார் என்று பார்த்தால் அவர் 33 வயது தான்.
Young people.
அவர்கள் எல்லாருமே வாலிபர்களாக இருந்தார்கள்.
Not older people.
அவர்கள் முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அல்ல. வெற்றி வாழ்க்கையை வாழவே முடியவில்லை. காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை.
Yeah, we must be wholehearted and God will help us to get victory. God wants victory for all of you.
முழுவதுமாய் முடிவுள்ளாய் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். தேவன் வெற்றி வாழ்க்கை எல்லாருக்குமே கொடுக்க விரும்புகிறார். பாலிய இச்சை எதிர்ப்பு மேல் ஏற்பட காரணம் என்ன நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணும்பொழுது அதிகமாய் சோதிக்கப்படுகிறேன். பாவம் செய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறேன், ஆனால் அநேக சூழ்நிலைகளில் தவறிவிடுகிறேன்.
See, we must pray that God will give us help in this area.
இந்த சோதனை பகுதியிலே தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும்.
As young men, we are tempted tremendously through our eyes.
வாலிபர்களாக இருக்கிற நாம் நம்முடைய கண்களினால் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம்.
And we must pray, Lord, help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறோம்.
Help me to turn my eyes away, help me to close my eyes.
ஆண்டவரே சோதிக்கப்படும்போது என் கண்களை நான் திருப்பிரட்டும், ஆண்டவரே சோதிக்கப்படும்போது என் கண்களை மூடிக்கட்டும் ஜெபிக்க வேண்டும்.
That is why Jesus said, if your right eye causes you to stumble, pull it out.
ஆகவே தான் உடைய வலது கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு என்று இயேசு கட்டுக் கொடுத்தார்.
Then if your left eye causes you to stumble, pull that out also.
இடது கண் உங்களுக்கு இடர்ல உண்டாக்கினா அதையும் பிடுங்கி போடுங்க என்று.
The meaning is,
அந்த அர்த்தம் என்னன்னா,
actually to pull out the eye.
உண்மையிலேயே கண்ணை பிடுங்குவதல்ல,
but close your eyes.
கண்ணை மூடிக்கொள்ளுங்கள்.
Turn your eyes away.
சோதிக்கப்படுகிற இடத்தை விட்டு கண்ணை நீக்கிருங்க.
If you find you're tempted, say, Lord, help me now.
நீங்கள் சோதிக்கப்படுவதை உணர்ந்தால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க.
God is waiting to hear young people cry out for his help.
வாலிபர்கள் உதவிக்காக என்னை நோக்கி கதற மாட்டார்களா, கூப்பிட மாட்டார்களா என்று தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார்.
If you cry out, God will help you.
நீங்கள் அவரை நோக்கி கதறினால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
When you don't cry out, then God sees you don't want his help.
நீங்கள் அப்படி தேவனை நோக்கி கதறவில்லை என்று சொன்னால் அவருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை என்று தான் தேவன் எண்ணி விடுவார்.
So many things come through our eyes into our mind.
அநேக நம்முடைய சிந்தைக்குள்ளாக அநேக காரியங்கள் வருவதற்கு வழி நம்முடைய கண்கள் மூலமாக.
You have to be very careful.
ஆகவே இங்கே நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். That's why I say, you know, when you watch television,
ஆகவே தான் நீங்கள் டிவி பார்க்கும் பொழுது,
you can see 100 things.
நூற்றுக்கணக்கான காரியங்களை டிவியிலே பார்க்கலாம்.
But out of the 100 things, if there is one sexually stimulating thing, that is the thing that will remain in your mind for the next 50 years.
நீங்கள் பார்க்கிற நூற்றுக்கணக்கான காரியங்களிலே பாலிய உறவை தூண்டக்கூடிய ஒரு சீனை பார்த்துட்டேனா போதும், அடுத்த 50 வருஷத்துக்கு உங்க மனசுல அது அலையாம இருந்து கொண்டே இருக்கும்.
All these advertising people, they know that.
இந்த விளம்பர செய்கிற கம்பெனி மக்களுக்கு எல்லாம் இது நல்லா தெரியும்.
That is why they always put a young woman there to sell anything.
அது எந்த பொருளை வித்தாலும் சரி அங்கே ஒரு பாலிய பெண்ணை காண்பித்து விடுவார்கள்.
It's a soap or a car or anything is one young woman.
சோப்போ காரோ பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுட்டே இருக்கும்.
This woman has got no connection with the car or the soap.
காருக்கோ சோப்புக்கோ அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே இல்ல.
But they got a connection with your mind. They know that.
ஆனா அது மூலமா உங்க மனசுல பூந்தறலாம்னு உங்களுக்கு தெரியும்.
So they want to catch your mind.
ஆகவே உங்க மனதை கவர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They know that.
அவங்களுக்கு அது தெரியும்.
You must also know it.
உங்களுக்கு அது தெரியும்.
And you must know that this is the way the devil is trying to capture my mind.
என்னுடைய மனதை சாத்தான் இப்படி தான் பிடிக்க விரும்புகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உற்சாகமாக இருக்க வேண்டும்.
I'm not going to let the devil capture my mind.
என்னுடைய மனதை பிசாசு பிடிப்பதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்.
Because my mind must be for Jesus Christ.
ஏனென்றால் என்னுடைய மனது சிந்தை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்காகவே இருக்க வேண்டும். நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளில் பாவம் பிரவேசிக்க காரணமாக உள்ள உறுப்பு வேத வசனத்தை தியானிப்பது எப்படி? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அது முடியுமா?
Yeah, that is, you know, we can't come to purity in the heart in one day, but if it's like a mountain, you say, Lord, I'm going to climb it till I get total purity in my heart.
இருதயத்தில் சுத்தம் பெறுவது என்பது ஒரு நாளில் நடக்கிற காரியம் அல்ல, அது ஒரு பெரிய மலையிலே ஏறுவதற்கு ஒப்பான அனுபவம்.
You start climbing and one day you'll reach the top.
நீங்கள் எப்பொழுதாவது ஏற ஆரம்பியுங்கள், ஒரு நாளில் நீங்கள் அந்த மலை உச்சி அடைவீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். இதை வைத்துக் கொண்டு ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவி உங்களுக்கு வருகிறது என்று கூறுகிறார்கள், இது சரியானதா?
See, there is a working of the Holy Spirit that brings us to new birth.
நாம் மறுபடியும் பிறப்பதற்காக ஆவியானுடைய கிரியை ஒன்று நம்முடைய உள்ளதில் நடக்கிறது.
பட் we have to be filled with the Holy Spirit, which is another stage.
ஆனால் நாம் பரிசுத்தாவினால நிரப்பப்பட வேண்டும், அது வேறு ஒரு நிலை.
It's like this.
இது போலத்தான்.
If you allow Jesus to take your heart like a house,
உங்களுடைய இருதயத்தை ஒரு வீடு நினைச்சுக்கங்க.
And you ask Jesus to come into your house and you allow him to stay in your guest room.
உங்கள் வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை அனுமதித்து உங்களுடைய கெஸ்ட் ரூம்ல தேவன் தங்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள்.
Is Jesus in your house?
இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறாரா?
Yes.
இருக்கிறார்.
It's like if you have a guest staying in your house.
உங்க வீட்ல ஒரு விருந்தாளி வந்தா விருந்தாளி ரூம்ல அவர் தங்கி இருக்கிறது
போல. But if I ask you, is that guest controlling your house?
ஆனா அந்த விருந்தாளி உங்க வீட்டை கட்டுப்படுத்துகிறாரா நான்
கேட்டா? No.
இல்ல இல்ல இல்ல.
He doesn't control your house.
அவர் உங்க வீட்டை கட்டுப்படுத்துவதில்லை.
There is a difference between somebody staying in your house and somebody controlling your house.
உங்க வீட்டிலே ஒருவர் தங்கி இருப்பதற்கும் உங்க வீட்டை ஒருவர் கட்டுப்படுத்துவதற்கும் ஆளுகை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு.
Many people have asked Jesus to come into their house.
அநேகர் இயேசுவை தங்கள் வீட்டுக்கு வருவதற்கு அழைத்திருக்கிறார்கள்.
But they don't allow him to control everything.
ஆனால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு அவரை அனுமதிப்பதில்லை.
My money, my time, my everything.
என்னுடைய பணம், என்னுடைய நேரம், எல்லா காரியங்களையும்
கட்டுப்படுத்த. That is when we allow the Holy Spirit to control everything in our life.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு ஆவியானவருக்கு நான் கேட்கிறேன். அதுதான்
Holy Spirit may have brought us to new birth, but you may not have given everything into his hands.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு மறுபடி படையும்படியாக உங்களுக்கு உதவி செய்திருந்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கையில கொடுக்கவில்லை.
That is the meaning of the baptism in the Holy Spirit, where the Holy Spirit controls everything in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும், எல்லா காரியத்தையும் கட்டுப்படுத்துவது என்பதுதான் பரிசுத்த அபிஷேகம் என்பதற்கு அடையாளம். அபிஷேகம் கிடைக்கும் பொழுது அந்நிய பாஷை வரமும் கிடைக்குமா? அதுதான் அடையாளமா?
Yeah, God gives that gift, but the Bible also says, does everybody speak in tongues?
அது ஒரு வரம் என்று வேதம் சொல்கிறது.
But the Bible also says, does everybody speak in tongues?
எல்லாரும் அன்னிய பாஷை பேசுகிறார்களா என்று வேதம் சொல்கிறது.
Everybody doesn't have the gift of healing.
எல்லாருக்குமே குணமாக்கும் வரங்கள் இல்லை.
Tongues is a gift.
அன்னிய பாஷை என்பது ஒரு வரம்.
God doesn't give the gift to everybody.
அந்த வரத்தை தேவன் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை.
He gives it to some.
ஒரு சிலருக்கு கொடுக்கிறார்.
He gives healing to some.
ஒரு சிலருக்கு குணமாக்கும் வரங்களை கொடுக்கிறார்.
For example, if you were to ask me, Brother Jack, can I also teach like you?
நீங்கள் என்னை பார்த்து சகோதரர் ஜாக் அவர்களே உங்களைப் போல நானும் இந்த மாதிரி பிரசங்க முடியுமா என்று கேட்டால்,
if God gives you the gift, you can, otherwise you can't.
இந்த வரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தால் உங்களால முடியும், இல்லாவிட்டால் உங்களால முடியாது.
You can be spiritual even if you don't have this teaching gift.
ஆனால் இப்படிப்பட்ட போதிக்கிற வரம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியும்.
God gives each of us a different gift.
தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
And he gives tongues to somebody.
ஆகவே ஒரு சிலருக்கு அன்னிய பாஷை வரத்தை கொடுக்கிறார்.
And there's nothing wrong in asking God for it.
ஆகவே இதை கேட்பதிலே தேவனிடத்திலே கேட்பதிலே தவறில்லை.
If God gives it, you take it. But if he doesn't give it, don't get discouraged.
தேவன் உங்களுக்கு கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், கொடுக்காத பட்சத்திலே நீங்கள் அதை கொடுத்து.
But the main thing is to be filled with the Holy Spirit and his power.
பிரதானமான காரியம் நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்தினாலும் அதன் வல்லமையினாலும் நிரப்பப்படுவதுதான்.
I sought God for power, and it is when I sought God for power that God gave me tongues in addition.
நான் தேவனிடத்திலே வல்லமைக்காக கேட்டேன், அதோடு கூட சேர்த்து எனக்கு அன்னிய பாஷை வரத்தையும் கொடுத்தார். உடன் தான் செய்த பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வது நியாயம், ஆனால் சபையிலே மனித முன்னிலே பாவத்தை அறிக்கை செய்வது நியாயமா?
No, there's no need to confess sin in public.
பொதுவாக பாவத்தை அறிக்கை செய்ய தேவையில்லை. இரண்டு கேள்வி அதே போலதான். இயேசுவை போல பாவத்தை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இச்சையிலே
நான்
முழுகிறதே முடிவுகளாய் இருக்க வேண்டும்.
We'll try and answer questions specifically related to young people. Leave out the other.
பயப்படுத்துகிற சொப்பனங்கள் வருகிறது, பயப்படுகிற ஆவி வருகிறது.
You know, the type of dreams we get depend on the type of thoughts we think during the day.
நாள் முழுவதும் எவ்விதமான எண்ணங்களை நாம் சிந்திக்கிறோமோ அந்த எண்ணங்களை பொறுத்து தான் இரவிலேயும் நமக்கு சொப்பனங்கள் வரும்.
If you are careful with your thoughts during the day, your dreams will also become better at night.
நாள் முழுவதும் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருப்பீர்கள் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே சொப்பனங்களும் நல்ல சொப்பனங்களாய் வரும்.
We must battle fear and impurity when we are awake.
ஆகவே நாம் விழிப்பா இருக்கும் பொழுது பயத்தை எதிர்த்து போராட வேண்டும்.
The devil has been defeated. He cannot harm me in any way.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், எந்த விதத்திலும் எனக்கு தீமை செய்ய
முடியாது. God is my father. He will protect me.
தேவனுடைய தகப்பன் அவரனை பாதுகாப்பார்.
We don't have to live in fear.
நீங்கள் பயத்திலே வாழ தேவையில்லை.
Then you'll be protected in your dreams also.
அப்படியானால் திருமண உங்களுடைய சொப்பனத்திலே கூட தேவன் உங்களை பாதுகாக்க முடியும். சில சமயத்திலே மற்ற பிள்ளைகளை காட்டிலும், ரட்சிக்கப்படாத பிள்ளையை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் அதிக கஷ்டத்துக்குள்ளாய் தேவன் அனுமதிக்கிறார்.
God allows many trials for his children because he wants to make them strong spiritually.
அவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வலிமையானவர்களாக மாற வேண்டும் என்று தான் மற்றவர்களை காட்ட மூலக்கு அதிகமான கஷ்டத்தை தேவன் கொடுக்கிறார்.
Most of my ministry has come through the trials God has taken me through, which you may not know about.
என்னுடைய அதிகப்படியான ஊழியங்கள் எல்லாம் நான் கடந்து சென்ற சோதனையின் மூலமாக வந்ததுதான், அது உங்களுக்கு தெரியாது.
When you hear a man speaking, you may think, oh, he has got no problems in his life.
ஒரு மனிதர் பேசும் பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், இவருக்கு என்ன, இவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்று நீங்கள் எண்ணலாம்.
He has probably faced more problems than you, and that is why he has got a ministry.
உங்களை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகளை அவர் சந்தித்திருக்கலாம், ஆகவே தான் அவருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
But he may not talk about it.
ஆனால் அதை குறித்து அவர் பேசாமல் இருப்பார்.
God wants to give us a ministry, and that's why he takes us through trials.
தேவன் ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆகவே தான் சோதனைக்குள்ளாக நம்மை எடுத்து செல்கிறார். பரிசுத்த அபிஷேகத்துக்காக காத்திருப்பது என்றால் என்ன?
we wait on the Lord because God has to remove from our heart all types of wrong attitudes and wrong desires.
Nam yen kaathirukka vendum endral nammude ullathil ulladana thavarana manappanmaigal thavarana aasigal ellam devan neekkuvadhukku neram kodukka vendum.
It's only when we have a great desire for God that we value the power of the Holy Spirit.
Devan meedhu oru periya aasai irundhal mattume nam parishuthavin abhishekathai madippida mudiyum.
It's like plowing the ground before sowing the seed.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் விதை விதைப்பதற்கு முன்பதாக நிலத்தை உழுவதற்கு ஒப்பாய் இருக்கு.
When we wait on the Lord and cry out to him, the ground gets plowed up in our heart and then the rain falls, it is better.
நாம் தேவனிடத்தில் காத்திருப்பது என்பது நம்முடைய உள்ளம் உழுவதை போலாகும். அப்படி உழ உழ அதற்கு பிறகு மழை விழும் பொழுது நல்ல விளைச்சல் ஏற்படும்.
If we don't wait on the Lord, it's like our ground is very hard.
தேவனிடத்தில் காத்திராமல் இருப்பது என்பது ஒரு கடினமான ஒரு நிலத்தை போல இருக்கிறது. அதிகப்படியாக ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை.
We must pray for whatever God gives you a burden for.
தேவன் உங்களுக்கு என்ன பாரத்தை கொடுக்கிறாரோ அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Whatever he gives different burdens to different people.
வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான பாரங்களை தேவன் கொடுக்கிறார்.
You can start with praying for the salvation of the members of your family.
முதலாவது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படி சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உபவாசம் என்றால் என்ன என்று தெரியவில்லை.
Yeah, fasting means going without food.
சில சமயத்தில் சாப்பிடலாமா உபவாசிக்கும் பொழுது?
Yeah, if you feel like eating you can eat because there's no law on that.
இதிலே பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆகவே சாப்பிட வேண்டும் என்று தோன்றால் சாப்பிடலாம்.
It's good sometimes to fast to overcome the desire to eat.
ஆகவே சாப்பிட வேண்டும் என்கிறதால அந்த அதிகப்படியான விருப்பத்தை மேற்கொள்வதற்கு சில சமயத்தில் உபவாசம் இருப்பது நல்லது.
I would suggest that all of you should try and fast.
நீங்கள் எல்லாருமே உபவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனையாக கூறுகிறேன்.
Try and fast for one day in a week.
ஒரு வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
That means you'd miss 3 meals in a week.
ஒரு வாரத்திலே 3 வேளை உணவுகளை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள்.
You won't die.
செத்து போக மாட்டீங்க.
You will be actually you'll be healthier also physically.
சொல்ல போனா சரீரத்துல இன்னும் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு வரும்.
And it's a good habit and if you can't do 3 meals a day try and miss 2 meals a day.
3 வேளை உணவு சாப்பிடாமல் இருப்பது கஷ்டம்னா குறைந்தபட்சம் 2 வேளை உணவுகளாவது நீங்கள் தவிர்த்து விடுங்கள்.
Even if you can't spend all that time in prayer.
அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்திலே செலவிடலாம்.
You may be studying, you may be working but you say Lord I'm trying to fast to show you I desire you.
ஜெபத்திலே நீங்கள் செலவிடாவிட்டாலும் கூட நீங்கள் படித்துக்கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் வேலையை செய்யலாம். ஆனாலும் உங்கள் ஆசை தேவனிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ஆசை என்று. தேவன் உடனே பேசுகிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
Yeah, we'll know if the more familiar you are with God's word you'll be able to distinguish God's voice from the devil's voice.
எந்தளவுக்கு அதிகமா நீங்க வேத வசனத்துல பழக்கப்படுறீங்களோ அந்தளவுக்கு அதிகமா சாத்தானுடைய சத்தத்தையும் தேவ சத்தத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன் அபிஷேகம் கிடைக்குமா? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதை எப்படி அறிவது?
You can know that you have been anointed when God bears a witness with your spirit.
உங்களுடைய ஆவியிலே தேவன் ஒரு சாட்சியை கொடுப்பார். அந்த சாட்சியின் மூலமாக நீங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு அறியலாம்.
God to give you that witness you will have power in your life.
நீங்கள் அந்த சாட்சியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு பலன் காணப்படும்.
And what is that other question about? Yeah, you can get even before baptism but usually it is after baptism.
ஞானஸ்நானத்துக்கு முன்பதாகவே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வழக்கமாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாவை எப்படி அடக்குவது என்று தெரியவில்லை. அடிக்கடி பிரியமில்லாத காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களிடத்தில்.
You cannot control your tongue if you don't control your heart and your thoughts.
இருதயத்தை முதலாவது கட்டுப்படுத்தாதபடி நீங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாது. இருதயத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் சிந்தையை கட்டுப்படுத்த வேண்டும்.
Control your ask God to control your thoughts.
ஆண்டவரே என்னுடைய சிந்தையை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்ய நீங்கள் ஆண்டவரே கேளுங்க. 2 வருஷமா நான் ஒரு நோயினாலே காதலுக்கு நான் உதவி செய்யலாமா?
Yeah, tell them about God.
தேவனை பத்தி சொல்லி நீங்க உதவி செய்யுங்க. வேறு சபையில உள்ள பெண்கள்
want to say a word to you. Don't be a messenger between lovers. It is a very dangerous thing.
ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடையில தூதுவரா தயவு செய்து நீங்க தூதுவரா ஆயிராதீங்க. அது ரொம்ப ஆபத்தான காரியம். ஏதாவது உண்டா உங்களுக்கு தான்.
Can you imagine Jesus taking a letter from one boy and giving it to a girl?
ஒரு பையன் லெட்டர் லவ் லெட்டர் வாங்கி இன்னொரு பொண்ணுட்ட கொடுக்கறதா நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
If Jesus won't do it then you also should.
இயேசு செய்யாட்டார்னா நீங்களும் அதை செய்ய கூடாது. நிமித்தம் திருமணம் செய்யாமல் இருந்து கொள்ளலாமா?
Yeah, you pray that God will change those situations.
நீங்க ஜெபிக்கினா தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி விடுவார்.
many of these questions are very
similar. Multi level marketing serlama velai seivadarku.
What is that?
Multi level marketing. Amway, like,
yeah, see, I remember somebody in Bangalore wanted to do this Amway marketing.
Multi level marketing alladhu Amway business idhe pole oru thodile seidhavar Bangalore la oru irukkar.
I said, you spend half an hour trying to convince this fellow to buy some soap or some oil which he doesn't need.
அவருக்கு தேவையில்லாத சோப்பு அல்லது ஆயிலோ அல்லது டூத் பேஸ்டோ அது அவரை எப்படியாவது வாங்க செய்யணும்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அவங்களை பேசி நீங்க வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்றீங்க.
You never even spent 10 minutes telling him about Jesus.
இயேசு பத்தி சொல்றதுக்கு 10 நிமிஷம் கூட செலவு செய்யறது இல்ல.
You please give up this habit of forcing people to buy what they don't want.
ஆக மக்கள் விரும்பாத காரியத்தை வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துற காரியத்தை தயவு செய்து விட்டுருங்க. நான் ஒரு கல்லூரி மாணவன். நான் இன்டர்நெட் மூலமாக பணத்தை இன்வெஸ்ட் செய்து கடனிலே
மாட்டிக்கொண்டேன். Yeah, it's a very dangerous thing, all these methods people say to make money. You have to be very, very careful.
பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கு உள்ள நவீன காரியங்களை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்டர்நெட் மூலமா
கன்சல்ட் somebody who is wiser and older in financial matters.
இந்த விஷயத்துல அனுபவசாலிகளா பண விஷயத்துல இருக்கிறவங்களா நீங்க
லார்ட் ஆஃப் டிசெப்ஷன்.
இதுல எவ்வளவோ வஞ்சனை காணப்படும்.
They'll give you some testimony, somebody made money and all, it is only to make money out of you.
யாராவது வந்து சாட்சி சொல்லுவாங்க, நான் இந்த காரியத்தை செஞ்ச நிறைய பணம் கிடைச்சதுன்னு சொல்லி உங்ககிட்ட இந்த பணம் முடிங்கிறதுக்காக அப்படி செய்யறாங்க. Why young girls are asked to cover the heads?
Because the Bible says, you read 1 Corinthians 11.
ஒன்று கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஏன் பெண்கள் முக்காடு போடணும் சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். மிஷனரி,
yeah, now see, each church is called for a particular task.
ஒவ்வொரு
each church or group in Christendom is called for a particular task.
கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு சபை பிரிவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்.
God hasn't given us a particular missionary burden for North India.
தேவன் நமக்கு வட இந்திய மிஷனரி ஊழியத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுக்கவில்லை.
Just like different parts of the body have got different function.
சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் வெவ்வேறு வேலை இருப்பது போல.
That doesn't mean somebody else should not do it.
மற்றவங்களும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல.
Hand does one thing, the ear does one thing, the eye does another thing.
கை ஒரு வேலையை செய்து, காது ஒரு வேலையை செய்து, கண்ணு வேற வேலையை செய்து.
The primary thing God has given us is to emphasize discipleship and holiness.
ஆகவே தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த பிரதானமான பாரம் என்னவென்றால் பரிசுத்தத்தையும் சீஷத்துவத்தையும் வலியுறுத்துவது.
That is what we have emphasized throughout India.
ஆகவே இந்தியா முழுதுமா நாம் இதை தான் முக்கியப்படுத்துகிறோம்.
Some other people God has called to reach out in missionary work.
ஒரு சில குழுக்களை இயக்கங்களை தேவன் மிஷனரி பணிக்காக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிய அழைத்திருக்கிறார்.
That's good. I appreciate that.
அது நல்லதுதான். அதை நான் பாராட்டுகிறேன்.
It's like saying the eye appreciates the hand and the hand appreciates the ear.
கண்ணு கையை பார்த்து நீ நல்ல வேலை செய்றேன்னு சொல்லி மெச்சிக்கொள்வது போல கை காதுகளை பார்த்து மெச்சிக்கொள்கிறது.
We're not in competition.
யாரோடும் கூட நமக்கு போட்டியே இல்லை.
So if you have a burden for missionary work, you consult your elder and maybe you can join one of those missionary organizations.
ஆகவே உங்களுக்கு மிஷனரி பாரம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய மூப்பரை கலந்து ஆலோசித்து நீங்கள் ஏதாவது ஒரு மிஷனரி நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். Some organizations, சில நிறுவனத்தில் நம்முடைய சத்தியங்களை குறித்து தவறாய் விமர்சிக்கிறார்கள்.
Yeah, they criticize Jesus, they criticize Paul, they criticize everybody, so that is not new for us.
அவே இயேசுவையே குறை சொன்னார்கள், பவுலை குறை சொன்னார்கள், நம்மை குறை சொல்வதும் அது புதிய காரியம் அல்ல.
We don't waste our time.
நாம் நம்முடைய நேரங்களை எல்லாம் அதை வைத்து நாம் வீணாக்குவதில்லை.
Yeah, we leave that off.
சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாம்சம் விசேஷத்தை மற்றவர்கள் சொல்வது எப்படி எப்படி ஆரம்பிக்க வேண்டும்?
Start by trying to be friendly with the person.
முதலாவது நீங்கள் யாரோட சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறீர்களோ அவரோட கூட நீங்க நண்பர்களாய் மாறிவிடுங்கள்.
Don't criticize their religion.
அவருடைய மதத்தை ஒரு காலம் நீங்க குறை சொல்ல வேண்டாம், தப்பு சொல்ல வேண்டாம்.
Don't talk about their idolatry.
அவங்களுடைய விக்கிரகாரம் தப்புன்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டாம்.
Start with their conscience.
அவருடைய மனசாட்சி எப்படி இருக்கு அதுல இருந்து ஆரம்பிங்க.
You're a sinner, I'm a sinner.
நீ ஒரு பாவி, நானும் ஒரு பாவி என்று அப்படி ஆரம்பிங்க.
That's the place to start.
அங்கேதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த குடும்பத்தின் கஷ்டத்தின் காரணமாக என்னுடைய பள்ளி சர்டிபிகேட்ல இந்து என்று சேர்த்திருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவ வழியிலே தான் நான் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். தவறா?
யூ கன்சல்ட் யுவர் எல்டர்.
இந்த விஷயத்தை குறித்து உங்கள் மூப்பரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
I think most of the questions are all answered. Let's pray.
அதிகமான கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லப்பட்டாயிட்டு நாம் ஜெபிப்போம். திருமணத்துக்கு பின்பு பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது
நோ, தேர்ஸ் நதிங் ராங் இன் எ சிஸ்டர் வர்க்கிங் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ்.
திருமணத்துக்கு பின்பும் கூட ஒரு சகோதரி வேலைக்கு போவது
என்பது திங் இஸ் ஒன்ஸ் யூ ஹேவ் சில்ட்ரன், சில்ட்ரன் மஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் யுவர் திங்கிங்.
ஆனால் உங்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பொறுப்பெடுக்க வேண்டும், அது உங்களுடைய பிரதான காரியமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம்.
ஹெவன்லி ஃபாதர்,
பரலோக பிதாவே,
help us to live in the light of your word.
உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு
உதவி. Our young people will live for the glory of God.
ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய மகிமைக்காய் வாழ ஆண்டவரே உதவி செய்கிறார்.
Commit them to you, every one of them.
இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen. God bless you all.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.